Aleluya.
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 Cristo உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானுல குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. Alleluia.
Alleluia. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டு விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டியபின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான்தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, மீண்டுமாக திருப்பள்ளி வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதே மகிழ்வோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியிலே பங்கெடுக்கிறோம். இதே ஆசீர்வாதத்தை தான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பள்ளி நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். அது அடிப்படையிலே இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை பார்க்கிறபோது, நான் தான் என்ற சான்றை முன்மொழிவதை நாம் பார்க்கிறோம். நான் சிறு பிள்ளைகளோடு அதிகமாக விளையாடுற பழக்கம் உண்டு எனக்கு. பங்குல பணியாற்றுகிற போது சின்ன குழந்தைகள் என்னுடைய பங்களாவில் சுற்றி எப்போதுமே இருப்பாங்க. அவங்களோட விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகள், அவங்களோட பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஒருத்தன் பொக்லிங் வச்சுருப்பான், ஒருத்தன் டேங்கர் லாரி வச்சுருப்பான், ஒருத்தன் டிராக்டர் வச்சுருப்பான். இதெல்லாம் பொம்மைகள், 60 ரூபா 70 ரூபா 100 ரூபாக்குள்ளே இருக்க விலை மதிப்புள்ள ஒரு பொம்மைகளை அவங்களுடைய பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு விளையாடுவான். நானும் அவங்களோட அந்த டேங்கரில் தண்ணி பிடிக்கிறது, லாரியில் மண்ணை தள்ளி போடுறது, பொக்லிங்கில் மண்ணை எடுக்கிறது, இப்படி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் அவங்களோட சேர்ந்து விளையாடுவது உண்டு. அவங்கள ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட அந்த பொம்மைகளை பார்த்து நான் கேட்கறது உண்டு, இது யாருதுரா அப்படின்னா, இது என்னது தான் அப்படின்னு சொல்கிறது போலாம். ஒரு பையன் சொல்வான், இது நானது, இது நானது அப்படிம்மா. எப்படா இதை நானது என்னதுன்னு சொல்கிற போல நானது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நான் அவனை யோசித்து பார்த்துருக்கிற போது, எதுக்கு எடுத்தாலும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா என்ன சொல்லுவாராம், சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் இந்த பொருளை பார்த்து இந்த யார் வாங்கிட்டு வந்ததா, இது நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி பாரோம். ஒரு மரத்தை நட்டு அங்கே பதிச்சிருந்த மரத்தை வந்து இதை நான் தான் நட்டேன் அப்படின் பாரோம். அப்படி அவங்க அப்பா எல்லாமே இப்போ சொல்லுகிற போது, வீட்டில் சொல்லுகிற போது, எதுக்கு எடுத்தாலும் நான் தான், நான் செஞ்சேன், நான் வாங்கினேன், நான் உழைச்சேன் இப்படின்னு சொல்லி, நான் தான் நான் தான் சொல்லி அவரையே தன்னையே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறத அந்த குழந்தை, சிறு குழந்தை, ஏறக்குறைய எல்கேஜி கூட அவன் போயிருக்க மாட்டான், சின்ன பையன், அவன் உள் வாங்குகிறான். உள் வாங்குகிற போது இது நான் தான், இது என்னதுன்னு சொல்ல தெரியலை, இது நன்னது அப்படிமா. அப்போ என்னதுன்னா, அவன் தன்னுடைய தந்தையிடமிருந்து கேட்ட அந்த சிந்தனையை வெளிப்படுத்துவது தான். இப்படி தான் நம்முடைய உலகத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்குது. தேர்தல் பரப்புரையில் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்புகிற போது, நாங்கள்தான் இந்த மாநிலத்திலே சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும், நாங்கள்தான் சிறந்தவர்கள், ஒவ்வொரு கட்சியினரும் மற்ற கட்சியினரை பற்றி பேசுகிற போது மண்ணை வாரி தூத்துறாங்க. அவங்களுடைய ஊழல், அவருடைய தனிப்பட்ட வாழ்வு, அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் இருக்கிற அந்த வீரியமின்மை, இதையெல்லாம் பார்த்து ஒரு கட்சியினர் மற்றொரு கட்சியினர் மைக்கை போட்டு கத்தி சொல்கிறாங்க, அவன் சரியில்லை அப்படின்னு. ஆனால் சரியில்லைன்னு சொல்லப்பட்டாலும் அந்த கட்சி என்ன சொல்லுது, நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் தான் இந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தோம், நாங்கள் தான் இதை மக்களுக்கு செய்தோம் அப்படின்னு சொல்லி தாங்கள் செய்ததை பறைசாற்றி கொண்டு பெருமிதமாக இருந்ததை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி தான் மனித வாழ்க்கையினுடைய ஓட்டம் அனைத்துமே நீங்கள் பார்க்குற போது, நான் தான் செஞ்சது எல்லாம், நான் தான், எனக்கு தான் எல்லா பெருமையும் வரணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்குரியது தான் அப்படிங்கிற ஒரு பெருமையை பறைசாற்றுகிறவர்களாக மாறி போய் கொண்டிருக்கிறதே நாம் பார்க்குறோம். நீங்களும் சிலர் அதை செய்யலாம், நானும் பல வேளைகளில் அதை செய்திருக்கிறேன் என்பது தான் நம்ம மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் தான் அப்படின்னு சொல்லி கடவுள் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், நான் தான், அஞ்சாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள், நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஊக்கமூட்டுகிற ஒரு செய்தியை நான் தான் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்குற போது, இதை எப்படி நம்ம மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிற போது, புதிய ஏற்பாட்டை மட்டுமே நான் அந்த பகிர்ந்து கொள்கிற பகுதிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்போகலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சீடர்கள், இந்த நிகழ்வு இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட சீடர்கள் இரவு நேரத்தில் கடலில் பயணம் செய்கிறார்கள். இயேசு ஜபம் செய்துவிட்டு அவர்களிடம் வர வேண்டும். வருவதற்குள்ளாகவே 5-6 கிலோமீட்டர் உள்ளே போயிடுச்சு படகு. அது உள்ளே போகணும்னா இயேசுவால் வர முடியாது, சாதாரண மனிதனால் வர முடியாது. ஆனால் இயேசு அந்த கடல் மீது நடக்கிறார். இந்த கடல் மீது நடக்கிற அந்த உருவத்தை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, நம்மளோட சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பக்கம் போனால் பேய் இருக்குது, இந்த பக்கம் போனால் பிசாசு இருக்குது, அந்த பக்கம் போனால் அவட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் கடல் வாழ் மக்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, உயர்ந்த அலைகள் வருகிற போது, அடக்க முடியாத அலைகள் வருகிற போது, இதெல்லாம் பிசாசுனுடைய வேலை தான் அப்படின்ற அடைகள் அடங்காமல் இருக்கிற போது, இதையெல்லாம் பிசாசுகளுடைய வேலை தான், அப்போ இங்கே சாத்தான் வருகிறான் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இயேசுடைய சீடர்களும், இந்த மீனவர்கள் நிறைய பேர் இருந்ததுனால, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால, இயேசு கடல் மீது நடப்பதை இயேசு தான் நடக்கிறான்னு அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனித உருவம் வருகிறது, அந்த உருவு பேயாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், நம்ம சொல்லக்கூடிய அவட்டமாக இருக்கலாம்னு சொல்லி, யதார்த்தமாக உங்களை போல் என்ன போல் பயப்படக்கூடிய மனநிலையில் அவர்கள் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது கூட அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் இயேசுனுடைய சீடர்கள், இயேசுவோடு உண்டார்கள், இயேசுவோடு குடித்தார்கள், இயேசுவோடு தங்கினார்கள், அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த புதுமைகளெல்லாம் பார்க்குறாங்க. பேய் உரட்டுற வல்லமையை வந்து இயேசு கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை இவர்களிடமே இருக்கிறது. பேய் ஓட்டணும், அவங்க போய் ரெண்டு பேராக பயணம் செஞ்சு பணியாற்றிட்டு வருகிற போது அவங்க இயேசுகிட்ட வந்து மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய பேரால் நாங்கள் பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீடர்கள் தான் இங்கே இயேசு ஒரு உருவம் வருகிறது, அந்த உருவத்தை பார்த்து ஐயோ பேயின்னு சொல்லி அவங்க பயப்படுகிறார்கள். அப்போ இந்த பயமே தேவையில்லை. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இயலாமையை பார்க்குறாரு. இயலாமையை பார்த்து சொல்கிறாரு, நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்னு. இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் மத்திய நற்செய்தி 14வது அதிகாரம் 27 இறை வார்த்தையிலும் மாக்குனர் செய்தி 6:50 இறை வார்த்தையிலும் யோவான் செய்தி 6:20 இறை வார்த்தையிலும் நம்ம படிக்கிறோம். ஏன் இந்த நற்செய்தியாளர்கள் இதை கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறபோது இயேசுவின் ஆற்றல் இந்த உலகையும் கடந்தது என்பதாகத்தான். தண்ணீராலும் மண்ணாலும் நீரினாலும் அவரை அடக்க முடியாது. அவர் இந்த உலகை கடந்தவர். இந்த உலகின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் இயேசுவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த நற்செய்தியாளர்கள் இந்த பகுதியை வைத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியாக இயேசு நான் தான் என்று சொல்வது இது மட்டுமே ஒரு இடம் அல்ல. மாறாக யோவான் நற்செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி 15:16 இதய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற போது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறது ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் அழைத்திருப்பவர் யார் அப்படின்னு பார்க்குற போது ஆண்டவர் இயேசு. நம்ம பல நேரங்களில் ஸ்கூலில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன், பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற போது இடையில் நிர்வாகியாக நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வருவேன். அந்த ஸ்கூலை சுற்றி பார்ப்பேன், ஆசிரியர்கள் நல்லா பாடம் நடத்துகிறாங்களா, மாணவர்கள் ஊக்கத்தோடு அதை கேட்கிறார்களா, பயிற்றுவித்தல் நல்லா நடைபெறுகிறதா அப்படின்னு பார்ப்பதற்காக நான் போகிறது உண்டு. சில வகுப்புகளில் நான் உள்ளே நுழைஞ்சு கேள்வி கேட்குற பழக்கம் எனக்கு இருக்குது. சின்ன ஒரு கேள்வி, எல்லா பாடமும் எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சின்ன பாடத்தை எடுத்து நான் இடையில் உள்ள புகுந்து ஆசிரியரை வைத்து கொண்டே நான் கேள்வி கேட்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்போ மாணவர்களிடம் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்லுவாங்களா பதில் உடனே? நான் கூட மாணவராக இருக்கும்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் உள்ளே வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா பெஞ்சு கடியில் தலை போயிடும் எல்லாருக்கும். ஒருவேளை ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பேந்து இருக்கும், அவன் பயந்துக்கிட்டு போய் முட்டிக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணுறது உண்டு. அப்படி தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமாட்டோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த நிலையிலிருந்து ஒதுங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுங்க முயற்சி செய்வோம். இது வகுப்பறையில் நடக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, வீடுகள்லையும் சரி சமூகத்துலேயும் சரி எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் இந்த நிகழ்வுக்கு நன்மையானதாக இருந்தாலும் சரி தீமையானதாக இருந்தாலும் சரி நான் தான் என்று பொறுப்பெடுக்கக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய மனிதர்கள் வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். வெகு சிலராக இருக்கிற நேரத்தில் நீங்களும் சிலரில் ஒருத்தர், நானும் அந்த சிலரில் ஒருத்தராக இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு தான் கடவுள் இந்த செய்தியை சொல்வதாக யோவான் நற்செய்தி 15:16 இறை வார்த்தையை நான் பார்க்குறேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. நம்மளாக போய் கடவுளை தேர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி நேரமே அறை வைக்கிற வழியாக சொல்கிறார்ல. அதுபோல் நாம் கடவுளை தேர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற போது அந்த காரணம்தான் நீங்கள் கனிதரவும். நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தினுடைய நல்வாழ்வுக்கு உதவக்கூடிய செயல்பாடுகளாக அமையவும் அந்த கனிகள் நிலைத்திருக்கவும் அந்த செயல்பாடுகள் நன்மைத்தனத்தினுடைய ஊற்று நம்மிலே நிலைத்திருக்கவும் அந்த நிலைத்திருக்கிறவை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கவும் என் பெயரால் எதையெல்லாம் கடவுளிடம் கேட்பீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் கடவுள் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு கூட இதை மையமாக வைத்திருக்கிறது தான் அப்படி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்க்குற போது தம் இந்த உலகத்தினுடைய வரலாற்று வாழ்க்கையில் வாழ்ந்த கடவுள் வரலாற்றை கடந்து வாழ்கிற போதும் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையூட்டுகிறார். இதான் கெட்செமனி தோட்டத்தினுடைய அனுபவமும் அதுதான். கெட்செமனியில் அவர் இரத்த வியர்வை சிந்தி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய பாடுகளை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவரை சீடர் காட்டி கொடுக்கக்கூடிய சீடனோடு படை வீரர்கள் இப்போ குறுக்களெல்லாம் போகிறாங்க, அவரை பரிசெயர்கள்லாம் படிக்க போகிறாங்க. பிடிக்க போகிற போது அவரை தேடுறாங்க. அங்கே நிறைய பேர் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க, யார் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்போ இவங்க யாரையோ தேடி வந்திருக்கிறாங்க. இயேசு பார்த்து கேட்குறாரு, யோவான் நற்செய்தி அந்த 8:00 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது இறைவார்த்தை, ஆறு எட்டு இறைவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, யாரை தேடி வந்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நசரேத்தூர் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் அதை அப்படின்னு சொல்கிறார். அங்கே அவர் ஓடி ஒளியலை. ஒருவேளை நம்மளை அடிப்பாங்களே, சாட்டையில் அடிப்பாங்க, காரை உமிழ்வாங்க, சிலுவையில் அறையுவாங்க, இல்லை நம்ம கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படலை. அங்கேயும் என்ன சொல்கிறாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி மூன்று முறை அவரே தன்னையே நான் தான் இருக்கிறேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நல்வாழ்வுக்குரிய அடையாளம் இதெல்லாம், எதெல்லாம் நல்வாழ்வுக்குரிய அடையாளமாக இருக்கிறதோ அதெல்லாம் நான் தான் என்று அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அஃபர்ம் பண்ணுறார், தன்னை நிலைநிறுத்துகிறார், நான் தான் இதுக்கெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்துவதன் மூலமாக நீங்களும் நானும் அவரிடமிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன படிப்பினை அப்படின்னு பார்க்கிறபோது, நன்மைத்தனம் எங்கெல்லாம் ஊற்றெடுக்கிறதோ, நன்மைத்தனத்தினுடைய ஊற்று எங்கெல்லாம் இருக்கிறதோ, அங்கே நம்முடைய செயல்பாடுகள் நன்மைத்தன்மை நிறைந்தவையாகவே இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்குறோம். இதை தான் சீமன் பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசுவை அவங்களாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் அங்கே மன்றங்களில் நிற்க வைத்து குற்றம் சாட்டுறாங்க. சீமன் பேதுரு அவரை பின்தொடர்ந்து மார்பு இடத்துல போகிறாரு, மக்களோட மக்களை கலந்து போகிறாரு. பெண்மணி ஒருவர் அவர் கண்டுகொள்ளுகிறார், நீ அவர்களோடு இருந்தவன் தானே என்று கேட்கப்படுகிற போது, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் அவர் சொன்ன பதில், நான் அவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தார். மறுதளித்தவர் அதற்கு பின்பதாக இயேசுனுடைய உயிர்ப்பெல்லாம் அறிந்து கொண்டார். இயேசுனுடைய உயிர்ப்பெல்லாம் அறிந்து கொண்டு தன்னிலை உணர்ந்து இயேசுனுடைய உயிர்ப்பை பற்றி போதிக்கிறார். நிறைய மக்களை அவரை தன்னுடைய இயேசுவை பின்பற்றுகிற சமூகமாக உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிற போது கொர்னேலியு அப்படின்ற ஒரு நூற்றுவ தலைவர் அவரிடத்துல ஆள் அனுப்புகிறார். அவருடைய படை வீரர்கள்லாம் அனுப்புகிற போது, இயேசு பிடிபடுறதுக்கு முன்னாடி இருந்த பேதுருவாக இருந்தால் ஓடி ஒளிஞ்சிருப்பார். அங்கே அந்த படை வீரர்கள் வர்றாங்க. வந்தவுடனே இவர் தங்கியிருக்க வீட்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, பேதுரு எங்கே இருக்கிறான்னு சொல்லி பேதுரு வெளியே வந்து சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறார். இயேசு சொன்ன அதே வார்த்தையை இயேசு படை வீரர்கள்ட்ட சொன்னார் இல்லையா, கெட்சமணி தோட்டத்தில், அதே வார்த்தையை அந்த கேட்டிருப்பார். அங்கே சொல்லுகிற போது பேதுரு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார். இங்கேயும் நூற்று தலைவர் அவருடைய கொர்னேலியு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி இயேசுவை பேதுருவை கொணர செய்கிறார். இங்கே வந்து அவர்களும் கேட்கிறார்கள், அதே படை வீரர்கள், பேதுரு என்பவர் எங்கே இருக்கிறார், யார் அப்படின்னு கேட்கிற போது, இவர் ஓடி ஒளிஞ்சு கொள்ளலை, கதவை சாத்தி கொள்ளலை, மற்றவங்கள்ட்ட சொல்லலை, பேதுரு இங்கே இருக்குன்னு காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. மாறாக வெளியே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் தான் பேதுரு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் அந்த திருத்தூதர் பணியை பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைக்குத்தனமான காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, பேதுரு நன்மைத்தனத்திற்கு தம்மை கையளிக்கிறார், அந்த அடையாளப்படுத்துகிறார், நான் தான் அப்படின்னு சொல்லி அதை பொறுப்பெடுக்கிறார். அப்படி பொறுப்பெடுக்கிற போது நன்மைத்தனம் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்குறோம். இதை தான் நீங்கள் ஒரு யோவானுடைய நற்செய்தி 9வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு நடந்து தெருவில் நடந்து போய்கிட்டே இருப்பார். அந்த தெருவோரத்தில் ஒரு குருடன் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், யாசித்து கொண்டு இருப்பான். அந்த யாசிக்கின்ற அந்த குருடன் இயேசு போகிறதை பார்த்து, இயேசு எனக்கு பார்வை அழியும் அப்படின்னு கூப்பிட்டோன்னே, அந்த குருடனை அவருடைய சீடர்கள் அவன்கிட்ட கூட்டி வந்து காட்டுறாங்க, இவன் குருடனாய் பிறப்பது இவன் செய்த பாவத்தினாலே, இவனுடைய பெற்றோர் செய்த பாவத்தில் எனக்கு கேள்வியெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிற போது, இயேசு சிம்பிளாக அதெல்லாம் விட்டுட்டு உமிழ்நீரன் வந்து அவன் கண்ணில் தடவி, போய் சிலோவாம் குளத்தில் நீ கழுவு, உனக்கு பார்வை பெறும்னு சொல்கிறார். அவன் போகிறான், சிலோவாம் குளத்தில் போய் கழுவுறான், பார்வை பெறுறான். அந்த சிலோவாம் அப்படின்னு சொன்னாவே அனுப்பப்பட்டவர் அப்படின்னு பெயர். அந்த பார்வை பெற்ற பிறகு அவன் எல்லா மக்களைப் போல வாழ்கிறான். பார்க்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவன் தானே அந்த குருடன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவன் பார்வை பெற்றதற்கான காணிக்கையை இன்னும் போய் ஆலயத்தில் செலுத்தலை. அப்படி செலுத்தாமல் இருந்தால் அவன் குற்றவாளி, யூதர்களுடைய சட்டப்படி அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, தண்டனைக்குரியவனாக மாற்றுவாங்க. ஆனால் அப்படி இருந்த சூழலும் இந்த குருடனாக இருந்து பார்வை பெற்ற மனிதன் ஓடி ஒளியலை, என்ன பண்ணலை, ஐயோ உங்கள் என்னை பிடிச்சி போனாங்கன்னா நான் காணிக்க செலுத்தலை, என்னுடைய சட்டப்படி காணிக்க செலுத்திருக்கணும், மோசையினுடைய சட்டப்படி நான் செலுத்தலை, என்னை தண்டனைக்குரியவனாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் இவன் ஒளியலை. இவன் என்ன செஞ்சான், நான் தான், நீங்கள் சொல்லுகிற மனிதன், குருடனாக இருந்தவன் நான் தான், இப்போ பார்வை பெற்ற பிறகு தெருக்களிலே நடமாடுகிறவன் நான் தான், இதற்கு காரணம் ஒரே ஒரு ஆள், அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டான். இதான் ஆண்டவர் இயேசுவை நம்புகிற போது, அவரை போல நாம் வாழ முயற்சி செய்கிற போது, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். எந்த சூழலிலும் நம்மை நாம் மறைத்து கொள்ளாமல், அனைத்து சூழல்களிலும் பேதுரு கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட அந்த படைவீரர்களுக்கு முன்பதாக நான் தான் என்று வந்தது போல, குருடனாக இருந்த மனிதன் பார்வை பெற்ற பிறகு நான் தான் என்று பறைசாற்றினது போல, நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கிறவன் நான் தான் என்று நாம் நெஞ்ச நிமிர்த்துகிற போது நம்முடைய வாழ்வு வளம் பெறுகிறது. இதெல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் பிறருக்கு நன்மை கொடுக்காதோ, எதெல்லாம் பிறருக்கு தீமை கொடுக்கிறதோ, எதையெல்லாம் நம்மை அடையாளப்படுத்துகிற போது தீங்காங்க தோன்றுகிறதோ, அந்த வீண் பெருமைகள் அனைத்தையும் நான் தான் நான் தான் என்று சொல்லாமல், கடவுளுடைய நன்மைத்தனத்தினுடைய கருவிகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. இது எதனுடைய தொடர் அப்படின்னு பார்க்கிற போது, இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர். முதல் வாசகத்தில் அருமையாக எனக்கு இந்த இறை வார்த்தை பிடிக்கும். என்ன அப்படின்னா, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் உங்களிடமிருந்து பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல அப்படின்னு சொல்லி சீடர்கள் ஆரம்பிக்கிறாங்க. இயேசுனுடைய திருத்தூதர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதை சொல்லுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும், அங்கே கிரேக்க மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், எபிரேய மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இயேசுவை பின்பற்றியவர்கள். இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற பிறகு இயேசுனுடைய சமூகமாக அவர் பெயரால் வாழ்கிறவர்கள். தங்களிடமிருந்ததை விற்று ஒரே குடும்பமாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் ஊர்கள் அன்பியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அன்பியத்தினுடைய வடிவே இந்த முதல் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான். அந்த வடிவை இவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். தங்களுக்கென ஒன்றும் இல்லை, அனைத்தும் பொதுவானது என்று வாழ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அங்கே இரு பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று, மொழி அடிப்படையிலே இங்கே பிரிவுகள் இருக்கின்றன. நமது சமூகத்தில் ஜாதி அடிப்படையில் பிரிவுகள் இருக்கிறது, படிப்படிப்படையில் பிரிவுகள் இருக்கிறது, நம்ம பண அடிப்படையில் பிரிவுகள் உயர்வு தாழ்வு இருக்கிறது. அதுபோல் மொழி அடிப்படையிலும் இன்றும் இருக்கிறது. அங்கு மொழி பேசுபவர்களுக்கு, கிரேக்க மொழி பேசுபவர்களுக்கும் எபிரேயம் பேசுபவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்போது, அவர்களை கவனிக்கின்ற போது, பந்தியில் சாப்பாடு கொடுக்குற போது, அப்பத்தை பிட்டு பகிர்கிற போது, அவர்களுக்கு சமமாக பகிரப்படவில்லை. நிறைய பங்கு சாமியார்கள் சின்ன சாமியார்களுக்கு சோறு போடுறதில்லை. நிறைய மடத்துலலாம் பார்த்தோம்னா, சுப்பீரியராக இருக்க மதர் வந்து சாதாரணமாக இருக்க சிஸ்டர்ஸ்க்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதும் இல்லை. அதெல்லாம் நடக்குது இன்னமும். அப்படி தான் இங்கேயும் இங்கே நடந்துருக்குது பாருங்கள். எப்ரே கிரேக்க மொழி பேசுகிறவர்களுக்கும் எப்ரே மொழி பேசுபவர்களுக்கும் வேறுபாடு நடக்குது. என்ன நடக்குது, சாப்பாடு ஒழுங்காக பகிர்கல. அப்போ திருத்தூதர்கள் சொல்கிறாங்க, அருமையாக தான் நம்ம பாது சாமியார்கள்லாம் குருக்கள்லாம் அதை கற்றுக்கணும், ஆயர்கள் கூட இதை தான் கற்றுக்கணும். திருத்தூதர்கள் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. இதுக்குன்னு வேற ஆள் இருக்கிறாங்க. அதை தான் திருச்சபையில் சொல்லுது, ஸ்பிரிச்சுவல் குட்ஸ் அண்ட் டெம்பரல் குட்ஸ் அப்படின்பாங்க. ஸ்பிரிச்சுவல் குட்ஸு தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆனால் சாமியார் அப்படின்னு பார்த்தோன்னே, சாமியாரா வசதி இருக்கும், சாமியாரா கார் வச்சுருப்பார், சாமியாரா பங்களா வச்சுருப்பார், சாமியாராகி ஒரு ஊரில் ஒருத்தர் சாமியாரானால் அவங்க பெரிய பணக்காரங்க ஆயிடுவாங்க அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. ஒருவேளை அங்கங்கே காரணிகள் இருக்கிறது. அதெல்லாம் நானும் ஒரு சாமியாருங்கிற ஒரு முறையில், ஒரு பணியாளருங்கிற ஒரு முறையில் அதை கடந்து வருகிறேன். அதெல்லாம் அங்கங்கே இருக்கிறது. இதனுடைய மத்தியில் நம்மெல்லாம் குருக்களும் கன்னியர்களும் அருள்நிலை வாழ்வில் வாழுகிறோம் அப்படின்னு சொல்லுகிற நமக்கு இந்த முதல் வாசகத்தினுடைய படிப்பினை சிறந்ததாக இருக்கிறது. அப்படின்னா என்ன சிறந்ததாக இருக்கிறது? நம்முடைய முதன்மையானது இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக இருக்கிறது தான். அதான் முதல் வாசகம் சொல்லுது. நம் முதன்மையான கடமை என்ன அப்படின்னா, இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியை இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்பது தான் நம்முடைய முதன்மையான கடமை. நம்ம டெம்பரல் குட்ஸ் எல்லாம் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது அப்படிங்க. நான் சார்ந்திருக்கிற மறைமாவட்டத்தினுடைய நியமனங்களில் பணியாளர்களுடைய நியமனங்கள் கூட ஜாதி சார்ந்திருக்கும், பெரியவர் சிறியவர் தாழ்ந்திருக்கும், சிட்டி பேரிஷஸ், வில்லேஜ் பேரிஷஸ் அப்படின்லாம் இருக்கும், நகர்ப்புற பங்கு, கிராமப்புற பங்கு. இது எல்லாத்துலேயும் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பணங்கிறது, இந்த செல்வங்கிறது, இந்த வருமானங்கிறது ஒன்று இருக்கிறது அப்படின்னு நான் என்னுடைய ஒரு 14 வருட குருத்துவ வாழ்க்கையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதிர்க்கு எங்கெல்லாம் செல்வம் அதிகமாக இருக்கிறோம் அங்கெல்லாம் ஃபேவரட்டிசம். சில நேரங்கள் ஆயர்கள் கூட தங்களுக்கு வேண்டியவர்களை இங்கே நியமிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. இது அரசியலிலும் இருக்கிறது, ஆன்மீக பணியாளர்களுடைய வாழ்வு நிலையிலும் இருக்கிறது. அப்படின்னு தான் இப்படி இருக்கிற நிலையில் தான் இது ஒரு சேலஞ்ச், உங்களுக்கு எனக்கும் ஒரு சவால், இந்த திரு அவைக்கே ஒரு சவாலாக நமக்கு இருக்கிறது. என்ன சவால் அப்படின்னு பார்க்கிறபோது, நம்முடைய முதன்மையான கடமை இறைவேண்டலில் ஈடுபடுவது, இறை வார்த்தைக்கு சான்றாக இருப்பது. இந்த டெம்பரல் குட்ஸு அப்படின்னு சொல்லுகிறது நிலையில் நம்மிடம் இருக்கிறதை பகிர்ந்து கொடுப்பதில் எது முதன்மையானது அப்படின்னு பார்க்கிறபோது, எந்ததொரு பாரபட்சமின்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை அவர்களுக்கு கொடுப்பது தான் முதன்மையானதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் அங்கே எழுவர் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள், எழுவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிற போது சும்மா நீ வா கிரேக்க எபிரே மொழி பேசுகிறவங்கள 4 பேர், கிரேக்க மொழியில் பேசுகிற ஒரு 4 பேர், நம்ம ஊரில் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, நம்ம பணியாளர்கள் அப்பாயின்மெண்ட்லாம் இந்த ஜாதிக்கணும் அந்த ஜாதிக்கணும் அந்த ஜாதிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எழுவர் நன்மனது உள்ளவராக ஞானத்தோடு செயல்படக்கூடியவரை எடுக்கிறாங்க, தேர்ந்தெடுத்து ஆவியானவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய செயல்படுதா அப்படின்னு சொல்லி கரங்களை விரித்து ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆற்றல் இங்கே செயல்படுகிறது என்று கரங்கள் விதித்து ஜெபிக்கும் போது கண்டுணர்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பந்தி பகிர்வு டெம்பரல் குட்ஸை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தான் இன்றைய முதல் வாசகம் கொடுக்கிறது. இதில் வந்து இந்த மொழி பேசுகிற கிரேக்க மொழி பேசுகிறவன் இல்லை, இதில் வந்து எபிரேய மொழி பேசுகிறவன் வேறுபாடு இல்லை, உயர்ந்தவன் படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பாகுபடலாம் இல்லை, அனைவரும் சமமானவர்கள் என்ற சிந்தனை தான் கொடுது. திருச்சபைக்கு இன்றைக்கு இருக்கிற நிலையில் இது பெரிய சவாலாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த சவாலை நாம் கடந்து வந்தால் எப்படி பேதுரு இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற பிறகு 1000 மக்களை தன்னகத்தே திருச்சி திருவைக்காக ஈர்த்தாரோ, அதுபோல் 1000 கணக்கான மக்களை நம்ம ஈர்க்க முடியலாம். இதற்கு பதிலாக அதர்வைஸ் நம்ம செயல்பட்டோம்னா நிறைய பேர் நம்ம திருவையிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள்ல, அந்த பிரிந்து செல்லுதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக வைக்கப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இந்த சவாலை நாம் சந்திப்பதற்கு உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தில் நாம் பயணம் செய்ய வேண்டும். நாம முன்வந்து இந்த பாகுபாடுகளை விட்டு இறைவண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாக இருக்க முயல வேண்டும். அப்படி இருக்க முயலுகிற போது ஆண்டவரை நாம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகுதான் நான் தான் என்று மார்தொட்டி சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் பெறுகிறோம். இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பழியை ஏற்றுக் கொள்வாராக.
ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளோ உம்மை வேண்டுகிறோ. இந்த ஆன்மீக பலியில் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.